தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். கல்வாரி பள்ளியிலே இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து நம்மை எல்லா விதமான அருளிலும் ஆசிரியிலும் இறைவன் நம்மை நிரப்ப வேண்டியும் இத்திருப்பள்ளியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரோடும் துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரை தேடக்கூடிய இதயங்களில் என்றும் அவர் குடிகொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அந்த இதயங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் உறுதியின் பாதையில் பயணம் செய்யக்கூடிய மக்களாக, ஆண்டவருடைய திருமுகத்தை எப்போதும் தரிசிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். நாம் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பணிவு மிக்க மன்றாட்டாள் உமது கனிவை வேண்டுகின்றோ. இவ்வாறு தவத்தினால் திருந்து பெற்று நற்செயல்களில் தேர்ச்சி அடைந்து உமடியார்களாகிய எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்க செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். உம் மக்களுக்கு தீங்களைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32 வசனங்கள் 7-14 முடிய. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்குள் கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரவேலே, எகிப்து நாட்டில் நின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர், மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள், அவர்கள் இப்போது என்னை விட்டுவிட்டு அவர்கள் மேல் என் கோபக்கடல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினம் ஆக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் உழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்து ஒழிப்பதற்குமாக வஞ்சகமாக ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிபரப்பினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழி மரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வார் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்து உள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 31 முதல் 47 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு, நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தையனிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை, அவரது வார்த்தையையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை திருவி திருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே. அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே. உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றையும் எவ்வாறு நம்பப் போகிறீர்கள் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் 4 வாரத்தில் வியாழக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே முதல் வாசகத்திலும் 2 வாசகத்திலும் ஒரு நபரை பற்றி நமக்கு தரப்படுகிறது. மோசே என்பவரை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. மோசே 40 ஜெபிப்பதற்காக தனிமையில் செல்லக்கூடியவராக இருக்கிறார். சீனாய் மலையை நோக்கி அப்படி சென்றபோது கீழே ஆரோனின் கூட்டத்தினர் அந்த ஆரோனின் தலைமையிலே ஒரு சிலையை செய்து இதன் வழியாக தான் நாம் கடவுளை நோக்கி வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பல்வேறு விதமான தெய்வங்களுக்கு வழிபடக்கூடிய மக்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நான் தண்டனை தரப்போகிறேன் என்று சொன்ன கடவுள் அவர்களை தடுத்து மோசே வழியாக அவர்களுக்கு மன்னிப்பை தரக்கூடிய முதல் வாசகத்தை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். இந்த 2 வாசகத்திலே யோவான் எழுதின செய்தியிலே சான்று பகரக்கூடிய நிகழ்வுகளை இயேசு அழகாக சுற்றி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய உலகில் எதற்கெடுத்தாலும் நமக்கு சாட்சி தேவைப்படுகிறது அல்லது சான்று தேவைப்படுகிறது. எதை சொன்னாலும் செய்தாலும் அதற்கான நமக்கான ஒரு சாட்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைய சமூகம் நகரக்கூடியதாக இருக்கிறது. அதை தொலைத்தொடர்பு சாதனங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு சான்று பகிர்வதற்கான செயல்பாடுகளை அழகாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம் சொல்லுகிற ஒரு செயல்பாட்டை சொல்கிற வார்த்தைகளை படத்தின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே இது நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் சில நேரங்களில் அது தீமையை வருவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சாட்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சாட்சி, எந்த காரியத்திற்கும் இன்று நமக்கு ஒரு சான்று தேவை. நான் நல்ல காரியம் செய்கிறேன் என்றால் அந்த நல்ல காரியத்திற்கும் சான்று தேவை. அதை வெளிப்படுத்துவதற்கான தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக அல்லது பல்வேறு விதமான வழிகள் வழியாக இன்று நாம் அந்த சாட்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் இந்த சாட்சி நினைவை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அல்லது ஆதாரமாக இருக்கிறது, அல்லது ஆவணப்படமாக உருவாகக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களில் இது தீமையையும் அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக அல்லது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக என்று சொல்லி இந்த சான்றுகள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த சான்றுகள் நம்மை நியாயப்படுத்துவதற்கான செயல்பாடுகளையும் பல நேரங்களிலே செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சான்றை தான் இந்த நற்செய்தியிலே இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். யூதர்களுக்கு எது செய்தாலும் சான்றோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். இயேசு உயிர்ப்புக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு இயேசு காட்சி கொடுத்த போது அந்த சீடர்கள் இயேசுவிடத்தில் எது சான்று என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி சான்று என்று சொல்லப்படக்கூடிய, சாட்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வு விவிலியத்திலே பல இடங்களில் நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. யூதர்கள் எதற்கெடுத்தாலும் சாட்சியை மையப்படுத்தக்கூடியவர்களாக அல்லது சான்றை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் கூட ஒரு முறை யூதர்கள், நீங்கள் எங்களுக்கு சாட்சி சொல்லுங்கள் அல்லது சான்று பகருங்கள், நீ மெசியா என்பதற்கான சாட்சி என்ன என்பது என்கின்ற கேள்விகளை எல்லாம் இந்த யூதர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இணைச்சட்டம் அதிகாரம் 19:5 அதிக அழகாக சொல்கிறது, ஒரு செயலை உறுதி செய்ய ஒரு சாட்சியின் வாக்கு மூலம் போதாது, இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்கு மூலத்தினாலேயே அது உறுதி செய்யப்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இணைச்சட்டம் அழகாக நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் யூதர்கள் இயேசுவிடத்திலே, நீர் மெசியாவாக இருக்கிறீர் என்றால் அதற்கான சான்று என்ன என்கின்ற ஒரு கேள்வியை இயேசுவிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அழகாக இயேசு இரட்சிப்பிலே நான்கு விதமான சான்றுகளை, தன்னை பற்றிய சான்றுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். முதல் சான்றாக அவர் குறிப்பிடக்கூடியது திருமுழுக்கு யோவானினுடைய சான்று. மத்தேயு அதிகாரம் 3:11 நாம் வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை அவிழ்ப்பதற்கு கூட தகுதியற்றவன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை பற்றி இன்னும் யோவான் அதிகாரம் 3:29 திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், இயேசுவை சுட்டி காட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம், இவரே உலகின் பாவத்தை போக்கக்கூடியவர் என்று சொல்லி இயேசுவை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு நச்சில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். யோவானுடைய சாட்சியை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களிடத்திலே வந்தார், யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்களே கேட்டபோது உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னாரே என்று சொல்லி இயேசு திருமுழுக்கு யோவானுடைய சாட்சியை முதன்மையான சாட்சியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு சொல்லக்கூடியது இயேசுவின் செயல்களே சான்றாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதை தான் அழகாக, தந்தையின் திருவுளப்படி நான் செயல்படக்கூடியவராக இருக்கிறேன், அப்படி செயல்படுவது என்னுடைய வார்த்தைகளே செயல்களே அச்சான்று என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நான் செய்து முடிக்குமாறு தந்தையினிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசுவின் செயல்கள் சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது. யோவான் பகிர்ந்த சான்றை விட எனக்கு உண்டு, தந்தையிடம் ஒப்படைத்த சான்று மிகப்பெரிய சான்று அந்த செயல்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவினுடைய புதுமைகள், இயேசுவினுடைய அற்புதங்கள், இயேசுவினுடைய போதனைகள், இயேசுவினுடைய உவமைகள் எல்லாவற்றையும் தந்தையினுடைய விருப்பப்படியே நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், சாட்சியாக விளங்கக்கூடியவராக இருக்கிறார். இதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடத்தில் அழைத்து வந்தபோது இயேசு அந்த பெண்ணை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். மன்னித்து உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சட்டங்களுக்கு எதிரானவர் அல்ல, மாறாக தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக, தந்தையின் பிரதிபலிப்பாக, மன்னிக்கும் கடவுளாக, அன்பு செய்யும் கடவுளாக, கருணையின் கடவுளாக, ஒரு மிகப்பெரிய தந்தையின் சான்றை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நேற்று முதல் வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம். மோசேவுக்கு எதிராக இந்த மக்கள் எல்லோரும் எழுந்தபோதும் கூட கடவுளை மறுத்து, அந்த யாவே கடவுளை மறுத்து அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்ட போதும் கூட கடவுள் அவர்கள் மீது கோபம் கொண்டாலும் கூட, ஆனால் அவற்றையெல்லாம் தனித்து கடவுள் அவர்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த மக்களை அழித்து விடாது, அவர்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய பிரதிபலிப்பாக தந்தை விளங்கக்கூடியவராக இருக்கிறார், இயேசு விளங்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இயேசுனுடைய செயல்களை அச்சான்று என்று சொல்லி இயேசு அழகாக இரண்டாவது சான்றாக அந்த யூதர்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது சான்றாக அவர் சொல்லக்கூடியது இயேசுவை அனுப்பிய தந்தையின் சான்று. நான் மட்டும் என்னுடைய தந்தையை பிரதிபலிக்கக்கூடியவனாக மாறவில்லை, மாறாக தந்தையும் எனக்கு சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். நான் தந்தையால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை தந்தை எனக்கு பல்வேறு இடங்களில் சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு நச்சில சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதில்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை, அவரது வார்த்தையை உங்களுக்குள் நிலைத்திருக்கவும் செய்யவில்லை என்று சொல்லி இயேசு நச்சில சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை அனுப்பிய தந்தையின் சான்று அழகாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 3:31-34 இயேசுவினுடைய திருமுழுக்கிலே தரப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய அன்பார்ந்த மைதன் இவரே, இவருக்கு செவிசாயங்கள் என்று சொல்லி இயேசு சான்று, இயேசுவை அனுப்பிய தந்தை சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இயேசுனுடைய உருமாற்றத்திலும் நிகழக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி அதிகாரம் 12:28-30 நாம் வாசிக்கிற போது மக்கள் எல்லோரும் அங்கு கூடியிருக்கிறார்கள். இயேசு தந்தையை நோக்கி கலங்கிய உள்ளத்தோடு ஜெபிக்கிற போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. மாட்சிப்படுத்துவேன், மீண்டும் மாட்சிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த ஒரு குரல் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. தந்தை இயேசுவை மீண்டும் மீண்டும் சான்று பகரக்கூடிய நிகழ்வுகளை இந்நட்சத்திர இயேசு அந்த யூதர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நான்காவது ஒரு சான்று, மறைநூலின் சான்றை இயேசு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இம்மறைநூலும் எனக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் இந்த நான்காவது பகுதியாக இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இயேசு மறைநூலிலே பல்வேறு இறைவாக்கினர் நூல்கள், எசாயா மெசியாவை பற்றி வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சட்டங்கள், பல்வேறு விதமான சட்டங்கள் மெசியாவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை மறைநூலும் சான்று பகர்கிறது என்கின்ற நாலாவது சான்றையும் இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இந்த யூதர்களுக்கு நான்கு வகைகளில் இயேசுவினுடைய சான்றை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தந்தை என்னை அனுப்பியிருக்கிறார், அந்த செயல்பாடுகள் வழியாக நான் சான்று பகர்கிறேன். திருமுழுக்கு யோவானுடைய சான்றை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இயேசுவை தந்தை தான் அனுப்பியிருக்கிறார், என்னுடைய தந்தை என்னை சான்று பகிர்ந்திருக்கிறார் என்கின்ற சான்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறைநூலினுடைய சான்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு இந்த நான்கு விதமான சான்றுகளை இன்று நச்சைதலை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இத்தனை சான்றுகளை யூதர்களிடத்திலே இயேசு சொன்னபோதும் கூட இயேசுவை இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதற்கான காரணத்தையும் இயேசு நச்சத்திலே நான்கு வகைகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறார். இயேசுவுடைய இந்த நான்கு காரியங்களை ஏன் இந்த யூதர்களுக்கு சொல்கிறார்? நான் இத்தனை சான்றுகளை நீங்கள் சொன்னபோதும் கூட என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. காரணம், முதலாவதாக கடவுள் மீதும் யூதர்கள் உண்மையான அன்பு கொண்டிருக்கவில்லை. யூதர்கள் கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படையாக நாங்கள் கடவுளுடைய சட்டங்களை மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையில் யூதர்கள் கடவுளை அன்பு செய்யவில்லை. அதனால் தான் இயேசு நச்சில சொல்கிறார், உங்களிடம் இறை அன்பு இல்லை, நீங்கள் கடவுளை உண்மையாக அன்பு செய்யவில்லை. அதனால்தான் இத்தனை சான்றுகள் இருக்கிற போதும் கூட தந்தை அனுப்பிய ஒரு நபரை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்வது, மனிதர்களின் மாட்சிக்காக அவர்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் சொந்த பெயரால் வருகிற எவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் ஒருவரே, உங்களுடைய பெருமையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த யூதர்கள் கடவுளை அன்பு செய்யவில்லை, பிறரையும் அன்பு செய்யவில்லை, மாறாக தங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்கான காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சட்டங்களை பல்வேறு நேரங்களிலே தங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக, புகழ்ந்து கொள்வதற்காக. அதனால் தான் இயேசு பலமுறை அந்த யூதர்களையும் அந்த பரிசேயர்களும் சருசேயர்களையும் பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கலரிகளை என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார். காரணம், அவர்கள் வெளிப்படையாக பல்வேறு விதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆனால் உள்ளார்ந்த விதத்தில் அவர்கள் தங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் தரவில்லை. அதனால் தான் இயேசு, மனிதர்களின் மகிமைக்காக நீங்கள் பாடுகடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இரண்டாவதாக அவர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். மூன்றாவதாக, இந்த யூதர்கள் ஏன் இத்தனை சான்றுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? காரணம், புனித நூல்களின் பாரபட்சமான விளக்கங்களை அவர்கள் தவறாக ஏற்றுக்கொண்டது. அதாவது, ப்ரிஜுடியூஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சாக்ரட் ஸ்கிரிப்சர்ஸ். தங்களுடைய புனித நூல்களை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வின் வழியாக அவர்கள் இயேசுனுடைய சான்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் இயேசு அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நான்காவதாக, மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. இந்த யூதர்கள் கடவுளை அனுப்பியவரை இயேசுவை நம்பவில்லை என்ற சான்று மட்டுமல்ல, மாறாக நீங்கள் தீர்க்கதரிசிகளை நம்பவில்லை. அதனால் தான் இந்த முதல் வாசத்தை நான் வாசிக்க கேட்கிறோம், மோசே அந்த இஸ்ராயல் மக்கள் துன்பப்படுகிறதை கண்டு அந்த மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் மோசே ஒரு 40 நாட்கள் அவர் தனிமையில் ஜெபிப்பதற்காக சீனாய் மலைக்கு சென்றபோது இந்த மக்கள் யாவே கடவுளை மறந்துவிட்டு, மோசே வழியாக கடவுள் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் மறந்துவிட்டு, அவர்கள் மோசேவை நம்பாமல், கடவுளை நம்பாமல், தங்களுக்கான ஒரு தெய்வத்தை அவர்கள் உருவாக்கி அந்த தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மோசேவையும் தீர்க்கதரிசியிலும் நீங்கள் நம்பாத மக்களாக இருந்தீர்கள் என்று சொல்லி இயேசு இந்த 4 காரியங்களினால்தான் நீங்கள் எத்தனை சான்றை சொன்னாலும் நீங்கள் கடவுளை அல்லது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இயேசு அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் இயேசுவுக்கு எப்படி சான்று பகரக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? இயேசு இன்று நம்மிடத்திலே பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். திருப்பலியின் வழியாக, நற்கருணையின் வழியாக, நம்முடைய அருட்சாதனங்கள் வழியாக என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் அந்த இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், எப்படி நம்மை நாமே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வியை தான் தபக்காலத்தில் இந்த 4ஆம் வாரத்தின் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று இயேசுவுக்கு நாம் எப்படி சான்று பகரக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? இன்று அச்சில் நமக்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்தி இதுதான், இயேசுவை நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இயேசுவை நாம் நம்புகிற போது இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது நாம் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக மாறுகிறோம். இதைதான் இன்று நச்சுதி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவினுடைய சான்றை 4 நபர்கள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிற இயேசு, நீங்கள் ஏன் அந்த சான்றுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற 4 விதமான காரியங்களையும் இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்றால், இவர்கள் தந்தையை நம்பாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த மக்கள் யாவே வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா விதமான செயல்பாடுகளையும் மறந்துவிட்டு ஒரு வேற்று தெய்வத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தி வழிபடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அந்த யாவே கடவுளை நம்புவதற்கு தயாராக இல்லை. செய்த நன்மைகளை மறந்துவிட்டு அவர்கள் வேற்று தெய்வத்தை வழிபடுவதற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்போது கடவுளை முழுமையாக நம்புகிறோமோ, அதுதான் இன்றைய நச்சிதி வாசகத்திலே யூதர்களிடத்தில் இயேசு சொல்கிறார், உங்களிடத்திலே இறை அன்பு இல்லை. காரணம், நீங்கள் முழுமையாக உண்மையான மனநிலையோடு கடவுளை வழிபடக்கூடியவர்களாக இல்லை. இன்று பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு சிறு துன்பத்தை தந்துவிட்டால் அல்லது வேதனை தந்துவிட்டால் அந்த கடவுள் இருக்கிறாரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது சில நிமிடங்களில் அது மறைந்துவிடும். ஆனால் அந்த கேள்வி எழுகிற நேரம் என்பது கடவுளை நாம் மறந்துவிட்ட, நன்மைகளை மறந்துவிட்ட நேரமாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. கடவுளை எல்லா நேரங்களிலும் நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கடவுளை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாறக்கூடியவர்களாக இருப்போம். எப்போது நாம் கடவுளை நம்பவில்லையோ அப்போது இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் இயேசுவை எப்போது ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்போது நாம் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக மாற முடியாது. அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் வாசிக்கிறோம். இந்த கடின உள்ளத்தை கொண்ட இந்த மக்கள் கடவுள் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் மறந்துவிட்டு அதை நம்புவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, சான்று பகிர்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதுதான் இந்த யூதர்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைகளை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு செய்த எல்லா விதமான நல்ல காரியங்களை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு செய்த பல்வேறு விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், போதனைகள், உவமைகளை எல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு இயேசுவினுடைய அந்த செயல்பாடுகளை அவர்கள் நம்பாது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நாம் இயேசுவை முழுமையாக நம்பக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? அப்படி வாழ்கிற போது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்கிறோம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிற போது சான்று பகரக்கூடிய மக்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் தவ காலத்தில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கடவுள் நிறைவாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த வழிநடத்தலின் வழியாக நாம் கடவுளை முழுமையாக நம்பி அந்த நம்பிக்கையின் வழியாக அவரை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக மாற்ற இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக வழிநடத்துவாராக. ஆமென்.